வசன வசனமாக நம்ம படிச்சுட்டு வர பிலிப்பியர் புத்தகத்தில் கடைசி தடவை பிலிப்பியர் புத்தகத்துக்கு பக்கம் திருப்பும்படி நான் உங்களை கேட்டுக்கிறேன். பிலிப்பியர் 4:20 அந்த அதிகாரம் முடிய 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பிரியமானவர்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஏறக்குறைய 1 வருஷத்தினுடைய பயணம் இந்த சந்தோஷம் என்ற நிருபத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த பயணம் இன்றோடு முடிய போகிறது. கரெக்டாக நான் எண்ணி பார்த்தேன், 50 பிரசங்கங்கள் இன்னைக்கு எடுக்கிறதோடு 51 பிரசங்கங்கள் இந்த பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு அதிசயமான புத்தகம். வாரம் வாரம் என்னென்னவோ மனநிலையில் என்னென்னவோ சிந்தித்து கொண்டு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அற்புத விதமாக அவருடைய சத்தத்தை கேட்கும்படி இந்த புத்தகத்தின் மூலமாக ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த கடைசியில் வரும்போது ஒரு பக்கம் மனதில் நன்றி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நிறைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சோகம், ஐயோ இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, நான் இன்னும் நம்பவே முடியலையே, என்னால் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு திடீர்னு நடுவில் விட்ட மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குது. சபைக்கு நம்ம வர்றது 2 விஷயத்துக்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அடுத்தது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்கு. அது 2 தான் சபைக்கு வரும். அதையே தலைப்பாக இன்னைக்கு வைத்து இந்த மீதி இருக்கிற வசனங்களை புரிந்து கொள்வோம். 20 வசனத்தில் ஒரு ஆராதனையை பார்க்கிறோம், உண்மையான ஆராதனையை பார்க்கிறோம். 21-22 பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா என்னன்னு பார்த்து படிக்கிறோம். ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம பார்த்து படிச்சுக்கணும், அதை தான் பார்த்து படிக்கும். முதலாவது ஆராதனையை பார்ப்போமே. 20 வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ரொம்ப பொருத்தமாக பவுல் வந்து அவர் ஆண்டவரை ஆராதனையோடு இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறார். ஒருவேளை பவுல் வந்து ஆண்டவர் காமிச்ச இந்த சத்தியங்களை எல்லாம் பார்த்து அதனோட ஒரு உச்ச நிலை அடைவது, ஒரு கிரஷன், ஒரு மியூசிக், ஒரு கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த நிருபத்தினுடைய கிளைமேக்ஸ். எங்க முடியுது பாருங்க, ஒரு ஆராதனையில முடிகிறது. ஏன்னா அந்த ஆராதனையினுடைய ஒரு அவுட்பர்ஸ்ட் ஆஃப் வர்ஷிப், தங்க முடியாத ஒரு ஆராதனை. ஒரு ஆராதனை இப்போ ஆராதனை செய்ய சொன்னாங்களா? இல்லை, திடீர்னு நிருபம் எழுதிட்டு இருக்கும்போது ஏன் தாங்க முடியாமல் வந்த ஒரு ஆராதனை. இது இதுக்கு பேர் டாக்ஸாலஜி அப்படின்வாங்க. டாக்ஸாலஜினா நன்றி இருக்கு, நன்றி ஆண்டவர் ஏதோ செஞ்சாரு, அதுக்கு நன்றி காட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. டாக்ஸாலஜின் போது அது ஒரு சுத்த துதி. ஆண்டவருக்கே எல்லாம் மகிமை, ஆண்டவருக்கே அவர் புகழப்படணும், அவர் உயர்த்தப்படணும், அவர் மகிமைப்படணும்ன்ற ஒரு துதி இருக்கு இல்லையா. நம்மளை பத்தியே நம்மளே மறந்து, நம்ம நிலைமையை மறந்து, நமக்கு என்ன செய்தார், நமக்கு என்ன வேணும்ன்றதெல்லாம் மறந்து ஆண்டவருடைய மகிமையில மூழ்கி இருக்கிறதா தான் டாக்ஸாலஜி. அது எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம் நமக்குன்னா என்னன்னு தெரியாது. பவுல் செய்யறாரு பாருங்க, அவர் மனது எப்போ கடவுள் பற்றிய எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள், நம்மளை அப்படியே தூக்கி வாரி போடுற எண்ணங்கள். அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ தகுதியானவர்னு அவருடைய அழகிலையும் அதிசயத்திலையும் முழுகி இருக்கும் போது ஒரு ஆத்மா எல்லா மகிமையும் அவருக்கு கொடுக்கும் அந்த நிலைமையில், அதுதான் டாக்ஸாலஜி. அதுதான் இங்கே அவருக்கு அவருதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் டாக்ஸாலஜி பிறக்குது. அது யாரும் சொல்லி வர்றதில்லை, சுய இச்சையாக ஒரு 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 துடிப்பாக ஒரு உணர்ச்சி பரவசத்தில் வருகிறது. இந்த டாக்ஸாலஜி வருகிற ஒரு துதி, கட்டுக்கடங்காத துதி. இந்த மாதிரி ஆண்டவரை பற்றிய சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனையை நம்ம உயர்வான சிந்தனைகளை அடிக்கடி வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய ஆராதனை நம்ம ஆராதனை மாத்திரம்ல நம்ம வாழ்க்கையும் எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா கடவுளை பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம், கடவுளை பத்தி என்ன மாதிரி எண்ணங்களை கொண்டிருக்கோம், அதை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்கு. ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய மதம் அவன் கடவுளை பற்றி என்ன ஐடியா வச்சிருக்கான் அதை மிஞ்சி போக முடியாது. கடவுளை பத்தி இவ்வளவுதான் ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நம்ம மதமும் அவ்வளவுதான் இருக்கும். மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு உண்மை என்னன்னா, ஒரு மனுஷன் எந்த நிலையிலையும் அவன் என்ன சொல்றான் என்ன செய்யறான்றத பொறுத்துல கடவுளை பற்றி அவனுக்கு என்ன மாதிரி உயர்வான எண்ணங்கள் இருக்கு அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே இருக்கு. அவன் தான் உண்மையை ஆராதிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, பவுல் இப்படிப்பட்ட ஒரு பியூர் டாக்டாலஜி, இது இப்படி ஒரு கட்டுக்கடங்க முடியாத பரவச துதி துதி பாடல் எதனால வந்துச்சு அவருக்கு? அவரை சுத்தி அந்த ஜெயில எல்லாரும் ஸ்பீக்கரை வச்சு மியூசிக்கை போட்டு அப்படியே உயர்த்தி அவரை ஒரு பாட்டு ஆலேலூயான்னு சொல்லுவோமான்னு யாரோ ஒரு குரல் கொடுத்ததுனால இப்படி ஒரு ஆராதனை வந்துச்சு அவருக்கு? எதனால அவருக்கு ஆராதனை? இதுதான் உண்மையான ஆராதனை. ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சபைகளுக்கு மத்தியில உண்மையான ஆராதனை இங்க பார்க்கிறோம். அந்த ஆராதனை ஏற்பட்ட விதம் எது, எதனால வந்துச்சு? ஏன்னா அவர் நிருபத்தை அவர் எழுதி முடிச்சு ஒருவேளை அவர் பெண்ணை வச்சுட்டு அந்த நிருபத்தை ஃபுல்லா அவர் போய் திருப்பி ஒரு தடவை மூளையில எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது சைன் பண்றதுக்கு முன்னாடி பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு இதுவரைக்கும் அறியாத கடவுளை பற்றி கேள்விப்படாத சத்தியங்களை அவர் மனசுல நிரம்பின அந்த சத்திய அறிவின் பிரதிபலனாக வருதுதாங்க ஆராதனை. வர்ஷிப் இஸ் எ ரெஸ்பான்ஸ் டு ட்ரூத். எல்லா உண்மையான ஆராதனையும் ஆண்டவரை சத்தியத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டதுக்கு வருகிற ஒரு பிரதிபலன், ஒரு பதில் தான் ஆராதனை. இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ட்ரூ. ஆண்டவரை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு காரியத்தை கத்துக்கிட்டேனே நம்ம மனசுல வருது பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம், ஒரு துதி, அதுதான் ஆராதனை. சத்தியம் இல்லாம உண்மையான ஆராதனையே வரவே முடியாது. பாருங்க, அதுலதான் அவருக்கு ஒரு கட்டுக்கடங்கமா மிக உற்சாகத்தோடு மகிழ்ச்சி பெருக்கோடு இந்த ஆராதனை வருது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உண்மையை ஆராதிக்கிறவர்கள் தேவனை சத்தியத்தோடு உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கணும். புதிய ஏற்பாடுல எந்த டாக்ஸாலஜி எடுத்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய வரோங்க, ரோமர்ல வரும், திடீர்னு சத்தியங்களை சொல்லிட்டு இருக்கார், திடீர்னு பரவசமா ஆண்டவர் ஆராதிப்பார். ஓ த அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஆராய முடியாத ஞானமே அப்படின்னு. ஏன் திடீர்னு அந்த சத்தியத்தின் ஒரு வெளிப்பாடாக எல்லா டாக்ஸாலஜி புதியற்பாடுல அடிக்கடி வரும் இந்த ஆராதனை. அது எல்லாமே சத்தியத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வர்ஷிப் பாருங்களேன். சத்தியம் தான் நமக்கு உண்மையான துதிப்பாடலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆராதனையும் தூண்டக்கூடும். நம்ம ஊர்ல இருக்கிற சபிக்கப்பட்ட கிறிஸ்தவம் நம்ம நாட்டில் ஆராதனை என்ற பெயர்ல அந்த சர்ச்சுக்கு போங்க, ஒரு எலவேட்டிங் வர்ஷிப், எலவேட்டிங் வர்ஷிப் எப்படி இருக்கும்? அந்த எலவேட்டிங் வர்ஷிப் எப்படி வருதுன்னா, அங்கே ஆராதனை நடத்துகிற ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடி பக்கத்தில் அவர் பின்னாடி ஒரு காயரை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டை பாடுவார். ஆனால் அவர் பிரசங்கன்ற பேரில் பண்ணுற பிரசங்கெல்லாம் வெறும் கதை அடிக்கிறது தான், அங்கே எந்த சத்தியமும் இருக்காது. அதுவா எலவேட்டிங் வர்ஷிப்? அதுவா ஆராதனை? அது அதுக்கு பேர் விக்கிர ஆராதனை, அதுக்கு பேர் ஆராதனையே கிடையாது. ஏன் விக்கிர ஆராதனைன்னா, நீங்கள் பாருங்கள், ஒரு கல்லையோ மண்ணையோ வைக்கிறதா விக்கிர ஆராதனை இல்லை. விக்கிர ஆராதனைன்னா கடவுளை பற்றிய உண்மை இல்லாத தகுதியற்ற நமக்கு பிடிக்கிற எண்ணங்களை நாம் கொண்டு அவர் சத்தியத்துக்கு மாறான எண்ணங்களை கொண்டு அவரை ஆராதிச்சோம்னா அது விக்கிர ஆராதனை தான். அப்படிதான் இவங்க செய்யறாங்க. இது ஆராதனை கிடையாது. விக்கிர ஆராதனை என்ற பேர்ல சத்தியம் இல்லாத இடங்களில் செய்யப்படுகிறதெல்லாம் விக்கிர ஆராதனை தான். ஆண்டவரை ஆகவே உண்மையை ஆராதிக்கணும்னா அதை தூண்டக்கூடியது சத்தியம் மட்டும்தாங்க. அப்படிதான் இங்க வருது. தேவ மனிதனின் மையமாக கொண்ட தியாலஜி, மேன் சென்டர்ட் தியாலஜி உண்மையான டாக்ஸாலஜியை கொண்டு வரவே முடியாது, உண்மையான துதியை கொண்டு வரவே முடியாது. ஆகவே ஒரு உண்மையா ஆராதிக்கணும்ங்களா, நீங்க மாறணும், நான் மாறணும்னா நமக்கு என்ன முக்கியமா வாழ்க்கையில, தேவனை பற்றி அறிகிற சத்தியத்துல வளரணும். அதுதான் நம்மளை உண்மையான ஆராதிக்கிறது. ஓகே, பவுலுடைய பரவசம், பவுல் தன்னைத்தானே மறந்து அது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு குக்கர் ஒரு ப்ரெஷர்ல ரொம்ப அந்த மூடி திறந்து பஸ்ட் ஆகிற மாதிரி அவர் இங்க பாருங்களேன் மகிழ்ச்சி பெருக்கல ஒரு துள்ளலோடு என்ன சொல்றாரு நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. முதல்ல நம்முடைய தேவன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிதான்னு தமிழ்ல போட்டாங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர் காட். எந்த நம்முடைய காட் ஒரே உண்மையான ஜீவனுள்ள வானத்தையும் பூமியும் படைத்த சகல அற்புதமான குணாதிசயங்களுடைய தேவன், அந்த பெரிய எல்லையற்ற தேவன், நம்மளால் எட்ட முடியாத தேவன். புதிய உடன்படிக்கையில நம் தேவனாக மாறியிருக்கார் பாருங்கள், அதனாலதான் நம் தேவன்றார். பர்சனல் காட், அவரை பர்சனலா அறியாத வரைக்கும் அவரை ஆராதிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, அந்த தேவன்னும் போது அவருடைய குணாதிசயங்கள் அதிசயங்களை நினைக்கும் போது அவர் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு பவுல் என்ன பண்ணுறாரு, இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த தூரத்தையே இல்லாமல் ஆக்கிடுறாரு. என்ன அடுத்த வார்த்தை? பிதாவானவர். பிதாவானவர் பவுல் ரொம்ப கிட்ட அவரை கொண்டு வந்துடுறார். பிதாவானவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். பல ஏற்பாடில் ஒருவனும் துணிஞ்சு கடவுளை பிதான்னு கூப்பிட முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பணி அவருடைய மரணம் உயிர் தெழுந்த பிறகு அவர் மேரி மகதலியா நான் என் பிதாவின் இடத்திலும் உங்கள் பிதாவின் இடத்திலும் போகிறேன்னு சொல்லுங்க. அவர்னால தான் அந்த பிதா ஆயிட்டார் நமக்கு. அந்த தேவன் இயேசுவின் மூலமாக அவனால் நம்ப முடியுமா அதெல்லாம் உண்மைன்னு? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே கடவுள், அண்டசராகத்து ஆளுகிற கடவுள் நம்ம அப்பா, the fatherhood of God. அதை நினைச்சு பாருங்களேன், நம்ம அதை பத்தி படிச்சிருக்கிறோம். fatherhood of God, ஒரு அப்பாவுடைய அன்பை எங்க குடும்பத்துல வைஃபுடைய அப்பாவுக்கு பிறந்த நாள் 75th birthday அதை கொண்டாடின ஒரு அன்பை பத்தி நம்ம நினைக்கிறோம்னா அந்த அன்புக்கெல்லாம் ஊற்றானவர் அவர் தான் பிதா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாங்களுடைய அன்பையும் எடுத்து ஒரு ஒன்னா சேர்த்தோம்னா, எல்லா அப்பாங்களுடைய அன்பை எடுத்து சேர்த்தோம்னாலும் ஒருத்தர் சொல்றாரு சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் துளிக்கு ஒப்பு. ஏன்னா எல்லா அப்பாவோட அன்பான அப்பா அவர் தான். நம் தாயின் கருவிலேயே நம்மளை உருவாக்கி இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்து அளவில்லாத அன்போடு நம்மளை சுத்தி பராமரித்து வழி நடத்தி வருகிற அப்பா அவர் தான். அந்த பிதாவாகிய தேவன் எல்லையற்ற பாசத்தோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்மளை உணர்ந்து சுத்தி இருக்கிறார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம்னு கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? பிதா அறிந்திருக்கிறார் உன் தேவை, உன்னுடைய ஆழமான போராட்டங்கள், உன் ஆழமான கஷ்டங்கள், உன் தலையில் இருக்கிற ஒரு முடிவு உள்ளவர்தான் பிதாக்கு தெரியும். அவருக்கு தெரியாம இல்லை. ஆச்சேற்பட்ட பிதாவாகிய தேவன் பாருங்களேன், அவர்கிட்ட நம்ம கூணி குறுகி குற்றமா வரவேறதில்ல. இயேசு கிறிஸ்துவில வரும்போது பிள்ளைகள் அப்பா கிட்ட ஓடி வர மாதிரி தாராளமா வரக்கூடிய பிதாவாக மாறிவிட்டாரே. நம் தேவனும் பிதாவாகி அவருக்கு என்ன, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு எல்லா நன்மைக்கும் ஊற்றானவர் அவர் தான். பிதா நம்ம பிறந்து பராமரிப்புல கொடுத்தது எல்லாம் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மீட்பின் எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த பிலிப்பியர் வர எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றானவர் அவர் தான். இதெல்லாம் காரணம் அவர் தான். எவ்வளோ படிச்சுக்கிட்டு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுகளை எவ்வளோ ஆசீர்வதிக்க இதெல்லாம் கொடுத்தவர் அவர் தானே. இதுக்கெல்லாம் நன்றி யாருக்காவது செலுத்தணும்னு அவருக்கு தானே செலுத்தணும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதுன்னா நம்ம அவருக்கு ஒன்றும் மகிமை சேர்த்துற போறதில்லை. அவர் அவருக்குள்ளேயே மகிமை உள்ளவர். ஆனால் என்ன பண்ணுறோம், அவர் மகிமையை அங்கீகரித்து அவரை கனம் பண்ணுறோம். அவர் தகுதியானவர், அவர் சிறந்தவர், அவர் பரிபூர்ணமானவர் என்பதை அங்கீகரிக்கிறோம். அவரை பத்தி வேதம் சொல்லுகிறது எல்லாத்தையும் அதை உணர்ந்து அதை அறிக்கை எடுக்கிறோம். அவர் பெரியவர், மாட்சிமையானவர், வல்லமையானவர், அவரை பற்றிய குணாதிசயங்களை எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறது தான், அறிவிக்கிறது தான் அவருக்கு மகிமையை சேர்க்கிறது. பரலோகத்தில் அவர் பாடுறது இல்லையா, அவருக்கே கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் பலமும் ஞானமும் ஐஸ்வர்யமும் வல்லமையும் அப்படின்னு அவரை துதிச்சு மகிமை கொடுக்கிறது, அவருக்கு மகிமை கொடுக்கிறது, அவருக்கு மகிமை. பவுல் சொல்ற எத்தனை காலம் மகிமை, எவ்வளவு நாளும் உணர்ச்சி இருக்குதோ, மியூசிக் எவ்வளவு நேரம் ஓடுதோ, அந்த அளவுக்கு மகிமை இல்லை. எத்தனை காலம்? என்றென்றைக்கும், என்றென்றைக்கும், யுக யுகங்களாக. என்றென்றைக்கும்னா அது சைக்கிளா மகிமை 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 என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மகிமை அவருக்கு கிடைக்கும். அதை நான் ஆரம்பிக்கிறேன், சொல்றேன் அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை. Forever and ever, ever என்று முடிவில்லாத நித்தியத்துக்கு அவருக்கு மகிமை கிடைக்கணும்ப்பா. இதான் ஆராதனை, இந்த மாதிரி ஆராதனை இருக்கு. பிலிப்பியர்ல படிச்ச எல்லா சத்தியங்களும் இப்படி ஒரு உயர்ந்த ஆராதனை பவுல் மனசுல ஏற்படுத்தி இருக்கு. நம்ம அவர் கூட அந்த ஆராதனையில கலந்துக்குவோமா? நம்ம அதிசயமான சத்தியங்களுக்கு, நம்ம படிச்சதெல்லாம் நம்ம மனசுல ஒரு அளவுக்கு ஆவியானவருக்கு நம்ம ஞாபக சக்தி இருக்கிறது இல்லை. நம்ம மூளையும் குருவி மூளை மாதிரி காலையில் நடந்துச்சுன்னு கூட மறந்து போயிடும். 1.5 வருஷம் படித்த சத்தியங்கள், அந்த சத்தியங்கள்னால நம்ம வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், நமக்கு கிடைச்ச ஆறுதல்கள், நமக்கு கிடைச்ச ஞானோதயம், நமக்கு பாவத்திலேருந்து எவ்வளோ தப்பிச்சோம், எவ்வளோ வாழ்க்கையில் மாற்றானோ, அதெல்லாம் ஓரளவுக்கு ஆவியானவர் நமக்கு காமிச்சிட்டாருனா, இந்த சத்தியங்கள் எவ்வளோ அதிசயமானதுன்னு உணர்த்திட்டார்னா, நமக்கும் இப்படி தாங்க ஆகும். ஒரே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு அந்த சத்தியங்களை பற்றி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து 1.5 வருஷம் பயணத்தை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிட்டேன். அது தலைப்புகளை ஒண்டி சொல்கிறேன். 1வது அதிகாரத்தில் நாம் ஆரம்பித்தோம், ஒரு சந்தோஷத்து பயணத்திற்கு வாருங்கள், கிருபையும் சமாதானத்தின் உலகத்துக்குள் வாருங்கள். சந்தோஷத்திற்கு 7 ரகசியங்கள், ஒரு சிறந்த ஜபத்தை பார்த்தோம். இதை விட சிறந்ததாக ஜபிக்க முடியுமா? 2வது வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற வாழ்க்கையை பற்றி படிச்சுக்கிட்டோம். சுவிசேஷத்துக்காக பாடுபடுறதுன்னா என்னன்னு படிச்சுக்கிட்டோம். எல்லாத்தையோட மேல சுவிசேஷம் என்று படித்தோம். இன் கிரைஸ்ட் நோ வரிஸ், கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு படிச்சுக்கிட்டோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு தெய்வீக சங்கடத்தை நாம் படித்தோம். சுவிசேஷத்துக்காக வாழுகிற வாழ்க்கை, சுவிசேஷத்துக்கு தகுதியாக வாழுகிற வாழ்க்கைனா என்னன்னு படிச்சுக்கிட்டோம். இந்த பொழுதுபோக்கு சபைகளுக்கு விரோதமா ஒரு போர் என்று ஒரு பிரசங்கத்தை படித்தோம். அந்த சத்தியத்தின் போரினுடைய விளைவுகளை பற்றி படித்தோம். அதான் 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் ஒரு ஒருமைப்பாடுக்கு 5 வேண்டுகோளை பார்த்து படித்தோம். ஒருமைப்பாடினுடைய 4 குணங்கள். இணக்கமான உறவில் நம்ம குடும்பத்திலையும் சபையிலையும் வாழணும்னா அதுக்கு 5 ரகசியங்களை படித்தோம். இப்போ பாரு, சண்டை போட்டுக்கிட்டு இது இல்லாமல் இணக்கமாக எப்படி வாழ்வது? மனத்தாழ்மைக்கு மிகப்பெரிய உதாரணத்தை படித்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமைப்படுத்துதலை படித்தோம். ஒர்க் ஃபார் காட் ஒர்க்ஸ், கடவுள் வேலை செய்கிறாருன்றது நம்ம வேலை செய்யறதுக்கு ஊக்கம் அளிக்கணும்னு படித்தோம். முறுமுறுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு படித்தோம். முறுமுறுக்கிற பாவம் பொல்லாததுன்னு படித்தோம். முறுமுறுப்பை நிறுத்துவதற்கு 3 காரணங்களை படித்தோம். பலியும் சேவையை பற்றி படித்தோம். திமோத்தியை பற்றி ஒரு அப்போஸ்லிக் மாடல், அப்போஸ்ல மாதிரியை பார்த்துச்சோம். இன்னொரு எபாஃப்ரடைட்டஸை பற்றி, வாட் அ மேன் படித்தோம். அனுதாப அன்பை பற்றி 2வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்தவர், உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடிய 3 குணங்கள், எந்த ரட்சிக்க முடியாத தகுதிகளை பற்றி படித்தோம். பாரம்பரிய இதெல்லாம் படித்தோம். 3 மிகப்பெரிய கணக்கு பார்த்தோம். கிறிஸ்துவுடைய எல்லாம், த சர்பாசிங் ஒர்த் ஆஃப் கிரைஸ்ட், எல்லாம் கடந்த மதிப்பை பற்றி படித்தோம். த கிளைமேக்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பின் உச்சத்தை படித்தோம். பரிபூர்ணத்துக்காக ஒரு ஓட்டத்தை ஓடணும்னு படித்தோம். முதிர்ச்சியான சிந்தனையாக உள்ளவர்களாக இருக்கணும். மிகப்பெரிய மனித உதாரணத்தை பார்த்து படித்தோம். சிலுவைக்கு பகைஞ்சர், பரலோகத்தின் குடிமக்கள், 3வது அதிகாரம். 4வது அதிகாரம், நாம் உறுதியாக நிற்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற சச்சரவை சமாளிப்பது, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய திறமையை பற்றி படித்தோம். சுவிசேஷத்தின் 3 கடமைகள் நமக்கு ஞாபகம் இருக்கிறோம். RGA, எப்பொழுதும் சந்தோஷம், எல்லா மனிதர்களோடு சார்ந்த குணம், எந்த கவலையும் இல்லாமல், தெய்வீக பாவகரமான சிந்தனையிலிருந்து தெய்வீக சிந்தனையாக மாறுவது எப்படின்னு படித்தோம். தெய்வீக பிராக்டிஸை பற்றி படித்தோம். மன நிறைவு, ஓ இன்பமான மன நிறைவு, ஓ ஸ்வீட் கண்டென்ட்மெண்ட், மன நிறைவின் 2 ரெக்கைகளை பற்றி படித்தோம். வேதபூர்வமான காணிக்கை கொடுக்கிறது கொள்கைகளை பற்றி படித்தோம். இதெல்லாம் லெசன்ஸ், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பு, நன்மைகள், மாற்றங்கள், மறுரூபம் ஏற்படுத்தியிருக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம மனசுலேயே என்ன சொல்லணும்? நம்முடைய தேவனாகிய, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆமேன்னு சேர்க்கிறார். ஆமேன். உங்க எல்லாரையும் ஆமேன்னு சொல்ல சொல்லவா, நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஆமேன்னு ஏன் பவுலோடு சொல்லக்கூடாது? நான் சொல்றேன், நம்முடைய தேவனாகி நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. குட். ஓகே, ஆராதனையை பத்தி நம்ம பார்க்கிறோம். இதுக்குதான் நம்ம வரோம், ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு. ரெண்டாவதாக ஆராதனை கொண்டு வருதுல சபைக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்கு வருகிறோம். அதை பத்தி இந்த அடுத்த 21-23 வரைக்கும் பவுல் அந்த நிருபத்தை முடிக்கும் போது அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். பாருங்களேன், மூணு வார்த்தைகள் அங்க கீவேர்டு என்னன்னா வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள். நம்மளும் ஆரம்பிச்சிட கூட பிரேஸ் தி லார்ட் பிரதர், பிரேஸ் தி லார்ட் பிரதர், ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறது நம்ம செய்யக்கூடாது. வாழ்த்துதல்னு அவர் பயன்படுத்தும் போது அவரு நம்ம பொதுவாக இப்போ சொல்றது நம்முடைய அன்பையும் நம்முடைய ஒரு ஆதரவையும் ஒரு வெளிக்காட்டும்படி சொல்லுகிற வார்த்தைகள் தான். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? இல்லைங்களா, குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? அதுதான் வாழ்த்துதல். இல்லை வணக்கங்க அப்படின்னு சொல்லுகிறது தான் வாழ்த்துதல். அனாவசியமாக ஆண்டவருடைய பேர் அதில் இழுக்கக்கூடாது. நான் வீணில் வழங்குற மாதிரி நம்முடைய பிரியத்தையோ அக்கறையோ ஒரு அன்பையோ அவங்களுடைய நலனை நாம் விரும்புகிறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், அதை நம்ம வாயில் தெரிவிக்கிறோம். அதுதான் வாழ்த்துதல். என்னென்னவோ வாழ்த்துதல் பயன்படுத்தலாம். உண்மை மூஞ்ச திருப்பிட்டு நம்ம போல வாய முடிக்கிட்டு இருக்குல்ல, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என் வாழ்க்கை எனக்குன்னு நம்ம இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படியாவது தெரிவிக்கிற வார்த்தைகள் தான் வாழ்த்துதல். பாருங்களேன், பவுல் வந்து எல்லாரையும் வாழ்த்துறார். எங்க பாருங்களேன், எல்லாம் அந்த பிலிப்பியர் சபையில் இருக்கிற எல்லாருடைய நன்மையே நான் அக்கறை கொண்டிருக்கிறேன், அதுக்காக வாழ்த்துகிறேன், என் அக்கறையை தெரிவிக்கிறேன். இது வந்து இந்த நிருபம் மாத்திரம் இல்லை, எல்லா நிருபங்களும் பார்க்கலாம். ரோமர் 16 அதிகாரத்தில் 21 தடவை அதை பயன்படுத்துறார், வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கிறேன், அவங்கள வாழ்த்துக்கிறேன் இவங்கள வாழ்த்துக்கிறேன், 21 தடவை. ஆகவே ஒரு முக்கியமான கிறிஸ்தவ கடமையை நம்ம படிக்கிறோம், வாழ்த்துதலை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ஓகே எல்லாரையும் வாழ்த்துறான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இதுலேருந்து ஒரு பாடத்தை இது எப்படா சொல்லி கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மூணு வசனங்களில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. சபை கூடுறதெல்லாம் சபை இல்லை, ஏசு பேரில் கூடுறதெல்லாம் சபை இல்லை, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தான் சபை. அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்கு 7 அடையாளங்கள் இருக்கிறது. அந்த 7 அடையாளங்களும் இதில் அழகாக வருகிறது. எதுங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா நம்மளை பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா இதுதான், இயேசுடைய சபைனா இதுதான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் 7 அடையாளங்கள், த கம்யூனியன் ஆஃப் தி செயின்ட்ஸ். நம்ம விசுவாச அறிக்கை 27 அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னு ஒரு சாப்டரே இருக்கு. அதில் அப்போ என்ன அப்படின்னா அதனோட தன்மை என்னன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் இங்கே அழகாக வர்றத நம்ம பார்க்கிறோம். அந்த 7 குணங்களை நம்ம வேகமாக பார்ப்போமே. முதலாவது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா அது அனைவரையும் அரவணைக்கிற ஒரு கூட்டுறவு, ஒரு ஐக்கியம். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஐக்கியத்தில் முக்கியமானவங்க. பாருங்களேன், பவுல் யாரை வாழ்த்துறாருங்க? பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். 21 வசனம் தமிழ்ல கொஞ்சம் மாத்தி இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரீட் ஈச் செயின்ட், எவ்ரி செயின்ட். எல்லோரையும் வாழ்த்துங்கன்னு சொல்லல, எல்லாரையும் கை காமிச்சிட்டு இப்படி போயிருன்னு அவர் சொல்லல. என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரையும் தனியா வாழ்த்துங்க, யாரையுமே விட்டுறாதீங்க. பவுலுடைய அக்கறையும் அன்போ ஆதரவோ வாழ்த்துதலுக்கும் ஒவ்வொரு பரிசுத்தமான பாத்திரம், அவங்க ஒவ்வொருத்தரும் முக்கியம், யாருமே விட்டுறக்கூடாது. ரெண்டு லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சிந்தியாவை வாழ்த்துங்க, சிந்தியாவோடு சப்போர்ட் பண்ற சிந்தியா பார்ட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துங்க, யுஓடியாவை வாழ்த்துங்க, யுஓடியாவோட சப்போர்ட் பண்ற எல்லா பார்ட்டியும் வாழ்த்துங்க, யாரையுமே எல்லாரையும் வாழ்த்துங்க. அங்க இருக்கிற பணக்கார வாழ்த்துங்க, அங்க இருக்கிற ஏழைய வாழ்த்துங்க, அங்க இருக்கிற படிக்காதவனை படிச்சவனை கூச்சமா இருக்கிறவனை தைரியமா இருக்கிறவனை எல்லோரையும், ஒவ்வொரு ரோம குடிமகனை ரோம அடிமை மகனை எல்லோரையும் வாழ்த்தணும். எல்லாரும் முக்கியம். ஒரு சரீரத்துல எப்படி ஒவ்வொரு அங்கமும் முக்கியமோ அதே மாதிரி ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒரு சபைன்னு எடுத்தோம்னா அதுல ஒவ்வொரு மெம்பரும் முக்கியங்க. அதாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். யாருமே அங்க மேல கீழே இவங்க முக்கியம் அவங்க முக்கியம் இல்லைன்னு இல்லை. ஒரு வேலையில முக்கியமா இருக்கலாம். இப்ப நான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, அதனால நான் முக்கியன்றது இல்லை. எல்லாருமே நம்ம சமந்தான் தேவனுக்கு முன்பதாக. வேலைகள் வித்தியாசமான வேலைகள் இருக்கு, ஆனா எல்லாருமே எல்லா பரிசுத்தவானும் இம்பார்ட்டன்ட் தான். எல்லோருமே நித்தியத்துல தேவனால் நேசிக்கப்பட்டு ஒவ்வொருத்த பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பாவத்தையும் தன்மேல் சுமந்து அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியானவர் மூலமா இயேசுடைய பிரசன்னம் இருக்கே, அவங்க ஒவ்வொருத்தரையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த தேவன் ஒவ்வொருத்தரும் தனியா மதிக்கிறதையும் அவ்வளோ நேசிச்சதையும் நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்க? ஒவ்வொருத்தரும் முக்கியன்றத எந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும்? இந்த சபையில ஒவ்வொருத்தரும் முக்கியம் அப்படின்னு வெளிப்படுத்தணும் அவருடைய அன்பை. இயேசு சொல்லலையா, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, நீங்க என்னென்னவோ இருந்துட்டு இல்ல, சபையில வரும்போது இங்க இருக்கிற சகோதரர்களை நீ எப்படி நடத்தின, நீ அவங்கள வாசினியா இல்ல மூஞ்ச திருப்பிட்டு போனியா, அது எனக்கே நீ செய்ததாக நான் எண்ணுவேன், அதை வச்சு உன்ன நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம இது வாழ்த்தும் போது இயேசுவையே வாழ்த்திட்டு போறவங்க, அவருக்கே செஞ்சுட்டு போற மாதிரி வாழ்த்துங்க. எல்லாரையும் முக்கியம். ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா அதாங்க. ரெண்டாவது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல எல்லோரும் முக்கியம் மாத்திரம் இல்லை. பாருங்களேன், அது ஒரு பரிசுத்தமான ஐக்கியம், உலகத்தால் பிரிக்கப்பட்ட ஐக்கியம். உலக ஐக்கியம் மாதிரி அது இல்லை. உலகத்தில் எத்தனையோ கிளப்புங்க இருக்குது, அப்படி இல்லை. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள். அந்த வார்த்தை பாருங்களேன், விசுவாசிகள் என்னன்னு கூப்பிடுறாரு, பரிசுத்தவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமன் கத்தோலிக் சர்ச் தப்பா சொல்லி கொடுத்து பரிசுத்தவான்கள்னா அவங்க தான், சென்ட் பிரான்சிஸ் பரிசுத்தவான், அந்தோனியார் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா அர்ப்பணித்து தங்களையே துறந்து எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு உதவி செஞ்சு தர்மம் செஞ்சவங்க தான் பரிசுத்தவான்கள். ரோமன் கத்தோலிக்க பார்த்து அப்படி நினைச்சுக்கிறோம். நானா, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னையா பரிசுத்தவானே அப்படின்னு உங்களை கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற யாராவது கூப்பிடுறாரா? நான் திரும்பி பார்க்கணும். ஆனா உங்களை நான் அப்படிதான் கூப்பிடணும், பரிசுத்தவான்களே அப்படின்னு கூப்பிடணும். ஏன் பாருங்களேன், புதிய ஏற்பாடு ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தவான்னு கூப்பிடு. ஏன் அந்த மாதிரி மோசமான பொருந்தையர்களையே பார்த்து பவுல் என்ன கூப்பிட்டாரு? அழைப்பு நாள் பரிசுத்தவான்களே, அவங்களையும் பரிசுத்தவான்கள். ஏன் பரிசுத்தவான்னா, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரா இராமல் இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். அதை நாம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பதவி பரிசுத்தமானதுன்றத நம்ம உணரணும். ஏன்னா எப்போ நம்மளை நம்ம அப்படி பார்க்க கத்துக்கிறோமோ, அதை நம்ம கத்துக்கிறோமோ, அதுக்கேற்றபடி நடத்தையும் நடக்கணும்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். A position will result in the practice. A position enna, nammude position enna, namma parisuthaman adena unarra aandavar enna apdi alachirukkar apdi unarum bodhu nambum bodhu nammude practice enna position parisuthaman nammude practice parisuthama irukum adu unarna na illanga na or paavi 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 nu sollitte paaviya dhaan nadandukittirpa illa na or parisuthavana alaikkapattirukken appo nam practice maarum idu or parisutha kootam parana parisutha aikyam moonavadhaaga parisuthavangalude aikyam கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஐக்கியம். எல்லாமே அங்க கிறிஸ்து தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லா பரிசுத்தவான்கள், உங்களை பரிசுத்தவான் நான் கூப்பிடுறது எதுக்கு? நீங்க ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துருக்கீங்களா? எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோன்னு. இல்ல, நம்ம என்ன செய்தோமோ என்ன செய்கிறோமோ நம்மள என்னவா இருக்கிறோமோன்றதுக்காக பரிசுத்தவான்கள். எதுல நம்ம பரிசுத்தவான்கள்? அந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள். இயேசுக்குள்ள நம்ம பரிசுத்தவான்கள். உண்மைதான், ரோமன் கத்தோலிக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வச்சோம்னா கிட்ட கூட நம்ம நிற்க முடியாது. ஆனால் நம்ம எதில் பரிசுத்தவான்களாக வந்துடுறோம்? இயேசுக்குள்ள பரிசுத்தவான்கள். அப்படின்னா சுவிசேஷத்தை நம்ம நம்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசுவோடு நம்மளை இணைத்து பிரிக்க முடியாத பந்தத்தில் அவரோடு இணைத்ததுனால நம்முடைய பாவங்களை மாத்திரம் இயேசு மேலே போடலை, அவருடைய நீதி பரிபூர்ண நீதியை நம்ம மேலே போட்டு அவர் செய்த எல்லா பணிகளுக்கும் பங்காளிகளாக நம்மளை மாற்றிட்டார். அவர் செத்தாரா, மரித்தாரா, அடக்கம் பண்ணப்பட்டாரா, உயிர்த்தெழுந்தாரா, பரமேறினாரா, பிதாவின் வலது பாகத்தில் உட்கார்றாரா, அதெல்லாமோ உங்களுக்கு அடைந்த நீங்கள் பரிசுத்தவாங்க. ஏன்னா அவரோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவாங்க. அவர்னால தான் நம்ம பரிசுத்தவான்களை அழைக்கப்படுகிறோம், காணப்படுகிறோம், மதிக்கப்படுகிறோம். எல்லாமே அவர் தான். நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்மள பெருசாக நினைச்சிடக்கூடாது. அவர் தான் இஸ் ஆல் இன் ஆல். கடந்த வாரம் நான் சொன்னேன், கடவுள்கிட்ட வரும்போது நம்முடைய ஒரே அவர் அங்கீகரிக்கிற ஆராதனை என்ன, நம்ம ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு நான் எவ்வளோ பக்தி அப்படின்னு வந்தால் விரட்டி விட்டுருவார். காயின் ஆராதனை அது, ஒரே வழி பலி. இயேசு, இயேசுவில் அடிப்படை அவரை மையமாக கொண்ட ஒரு ஐக்கியம் தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இந்த முழு நிருபத்தில் அதை பார்க்கலாங்க. ஒருத்தர் கண்ணு எண்ணி இருக்கார், நான் என்னில் நீங்கள் எண்ணி பாருங்க. 40 தடவை, 4 சின்ன அதிகாரங்கள், 40 தடவை ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனம் கிறிஸ்து 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 கிறிஸ்து. அதான் இது, இந்த அதிகாரம் மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு முழு புதிய ஏற்பாடு படிச்சு பாருங்க, எல்லாம் சென்டர் அவர் தான். கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. பரிசுத்தவான்கள் உடைய சபை வந்து ஒரு லோக்கல் சோஷியல் கிளப் இல்லை. இந்த உலக காரியங்கள்லாம் பேசுறதுக்கு, உலக காரியங்கள்லாம் அங்கே எங்கே ஆஃபர் விற்குது, இங்கே எங்கே சாப்பாடு கிடைக்குது, அதெல்லாம் பேசுறது நம்ம கூடி வரலாம். நம்ம கூடி வர்றது எதுக்கு? இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கணும், இயேசுவை பற்றி பேசணும், இயேசு மாதிரி எப்படி வாழ்றது. இயேசு தான் நம்மளை ஒன்றாக இணைக்கிறார். இயேசு தான், இயேசுவை பற்றி அறியறதும் அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை ஒன்றாக இணைக்குது. அப்படித்தான் பரிசுத்தவான்கள். ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் மற்ற சபையெல்லாம் போகும்போது முடிஞ்ச பிறகு எங்கே காஃபி குடித்தோம், எங்கே இது போடலாம், எங்கே சாப்பிட்லாம், அந்த துணி எங்கே கிடைக்குது, இங்கே துணி, இதெல்லாம் பேச்சுங்க சபையில். ஆனால் உங்கள் சபையில் பார்க்கும்போது முடிஞ்ச பிறகு சபை பிரசங்கத்தை பற்றி, இயேசுவை பற்றி பேசுகிறீங்க. அது எனக்கு ஒரு உணர்த்தது, இதுதான் என் வீடு, இங்கே தானே ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. முடிஞ்ச பிறகும் அப்படிப்பட்ட சபையா நம்ம யோசிச்சு பாருங்கள். அப்படிதான் நம்ம இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இயேசுவை மையமாக கொண்டது. 4வது பார்க்குறோம் என்ன பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா, அது ஒரு குடும்ப ஐக்கியங்க. இங்கே என்ன சொல்கிறார் 21வது வசனத்தில், என்னோடு இருக்கிற சகோதரர் உங்களை வாழ்த்துகிறார்கள். எங்கே இருக்கிறாங்க இவங்க? ரோமில் இருக்கிறாங்க. இவங்க மூஞ்ச கூட நான் பார்த்ததில்லை, பிலிப்பியர் சபையில். அவங்க போய் நம்ம பிரதர்ஸ் என்றாரே, எப்படி அது? ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நம்பி வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பாவாக மாறிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் ஒன்றா நம்ம சேர்றதுனால அவங்க எல்லாம் நமக்கு அண்ணன்களை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் மாறிடுறாங்க. நம்ம ஒரு குடும்பம், உலகளாவிய பரவலான குடும்பத்துக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துடுறோம் நம்ம. பாருங்களேன், எல்லா சமுதாய தடைகள், எல்லா இன பாகுபாடுகள், எல்லா தேசிய தடைகள் மிஞ்சி ஒரே குடும்பமாக மாறிடுறோம். பெரிய குடும்பமாக பிலிப்பியர் சபை, ரோம சபை, இப்போ ஒரு குடும்பம், சகோதரர்கள், ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னும் போது குடும்பத்திலேயே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் ஒரு ப்ரோக்ராமா, எல்லாம் என்ன ஒருத்தர் ஒருத்தர் ஏன் விசாரிக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு கட்டாயமா? இல்லை, குடும்பம்னா அப்படித்தான். நம்மள எல்லாம் ஒன்றா இணைக்கிற பந்தம் ஒரு குடும்பம். அங்கே ஒரு வெறும் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மாத்திரம் நம்ம வர்றது இல்லை, நம்ம அப்படி தான் வரோம். ஆனால் அது மாத்திரம் இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் ஐக்கியம்னா அது ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு பிரசங்கமோ ஒரு ப்ரோக்ராமோ அது இல்லை. நம்ம குடும்பமா ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்கன்னு, குடும்பத்தில் எப்படி அக்கறை இருக்கோ அந்த மாதிரி அக்கறை இங்கே இருக்கணுங்க. அதாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அது ஒரு குடும்பம். பாருங்களேன், அவங்கள ஏன் இவங்க வாழ்த்தணும்? நீங்கள் எக்கேடனா போங்கன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் பார்க்குறதோ, இல்லை நீங்கள் ரோமரில் இருக்கீங்க, உங்களை பற்றி அக்கறை, ஒரு குடும்ப அக்கறை வந்துடுதுங்க. அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். 5வதாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற, உதவி செய்கிற, ஆதரவு அளிக்கிற ஒரு ஐக்கியம். ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற, உதவி அளிக்க, ஒருத்தர் யாராவது அங்கே கஷ்டப்பட்டுட்டா மற்றவங்க வந்து உதவி செய்கிற, ஆதரவு அளிக்கிற ஒரு குடும்பம். இங்க பார்க்குறோம் என்ன சொல்றாரு, என்னோடு இருக்கிற சகோதரர்கள். பவுல் எங்க இருக்கிறாரு? கோவா ட்ரிப்பாக போயிருக்கிறார் பவுல். எங்க இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறாரு மனுஷன். என்னோட ட்ரிப்புக்கு வந்தவங்க இல்லை. பவுலோடு இருக்கிறத விட ஆபத்து இல்லை தெரியுமா? ரொம்ப பெரிய ஆபத்து. ஏன்னா அந்த நீரோ வந்து ஒரு சைக்கோ. அவர் திடீர்னு மனசு மாறி பவுல் மேலே கோவம் வந்துச்சுன்னா பவுலுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஊரே அழிச்சவர், அவர் நெரிச்சவர். பவுலுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு எரியங்கடானிடுவார், அவருக்கு தலை கெட்டு போயிடும். அந்த ஆள் ஜெயிலில் பிடிச்சி பவுலை போட்டிருக்காருன்னா போய் பவுலோடு போய் இருக்கிறதுன்னா அதை விட ஆபத்து இல்லை. ஆனால் என்னோடு கூட ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க, இவங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. ஏன்? ஒருத்தர் அங்கே கஷ்டப்பட்டார்னா இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு அளிக்க முடியுமா, சப்போர்ட்டாக இருக்க முடியுமா, என்னால் ஒன்றும் முடியலனாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யறது தான் அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இவ்வளோ பெரிய ஆபத்தான நிலையில் அப்போஸ்தலர் இருந்தாலும் நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு கூட இருக்கிறாங்களே. யார் இருந்தது கூட? வேலை இல்லாதவங்களா, வேலைக்காரங்களா, இல்லையே? யாரு? திமோத்தி. அப்போஸ்தலனுக்கே மாடல், என்னுடைய ஆவிக்குரிய குமாரன் சொன்னவர். அடுத்தது யாரு? வாட் அ மேன், எபாஃப்ரோடைட்டஸ். அவருக்கு வேலை இல்லையாங்க, எபேசிய சபையில் அவர் வந்திருக்கிறாரு கூட. இன்னும் சில நிருபங்கள்லாம் பார்க்குறோம், மார்க்கும் லூக்கும் கூட இருந்திருக்க, மார்க் லூக்கா அவங்களாம் கூட இருந்திருக்கிறாங்க. பவுலுக்கு உதவியா, ஆதரவா? ஏன்? அதாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். சில பேர் பாடுபட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ண, ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்க காயத்தில் சில பேர் இருக்கும்போது ஆதரவு கொடுக்க வருகிறதான் அந்த சகோதரனுடைய ஐக்கியம். அதான் சபை, அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு போறதில்லை, ஆராதனை பண்ணிட்டு போனோன்னு போறதில்லை. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னா ஒருத்தருக்கு யாராவது பாடு இருந்தால் மற்றவங்க எல்லாம் அதுக்கு வந்துடுவாங்க, ஏதாவது உதவி செய்ய வருவாங்க, ஏதாவது ஆதரவு கொடுக்க வருவாங்க. புதிய ஏற்பாடில் முழு கட்டளைகள் எத்தனை வாட்டி எண்ணி பாருங்க. நீங்கள் அடுத்த வாட்டி படிக்கும்போது ஒரு ஒருவரை அன்பு கூறுங்கள், ஒரு ஒருவரை ஜபம் பண்ணுங்கள், ஒரு ஒருவரை மன்னியுங்கள், ஒரு ஒருவரை தாங்குங்கள், ஒரு ஒரு பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள், ஒரு ஒருவரோடு சமாதானமாயிருங்க, ஒரு ஒருவரோட சாந்தமாயிருங்க, ஒரு ஒருவரை அன்பு செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் எங்கே செய்யுது? வந்து வந்து போகிறதுனால இல்லைங்க, ஒரு உறவை வளர்த்துக்கிட்டு இங்கே தான் செய்யணும். அதுதான் பரிசுத்தமான ஐக்கியம். இங்கே செய்யறதை பார்க்குறோமே, அவ்வளோ கஷ்டத்தில் அவங்க போய் இருக்கிறாங்களே. ஆறாவது பரிசுத்தவானுடைய ஐக்கியம்னா என்னங்க? அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியோடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் பரவி இயேசுக்கிட்ட யாராவது வரும்போது அதுதான் பெரிய பேரானந்தம் அவங்களுக்கு. பாருங்க என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரமனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அனைவரும், ரோமர்ல இருக்கிற எல்லாரையும் சேர்த்துக்கிறார் பவுல். அவங்க மாத்திரம் இல்லை, யோசிச்சு பாருங்க, பவுல் மனசுல ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இதை எழுதும் போது. ராயனுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சகோதரர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க பாருங்களேன். எஸ்பெஷலி ஏன் பரிசுத்தவான்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம், அவருடைய மிகப்பெரிய ஆனந்தம். பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பும் சந்தோஷப்படும் போது பூமியில சந்தோஷப்படுகிற ஒரே கூட்டம் எது தெரியுமா? அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அரசியல் மாற்றம் வந்துச்சு, இலவசம் அதெல்லாம் வந்துச்சுன்னு இல்லை, ஒருத்தன் இயேசுக்குள்ள வந்தான்றது மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அதுதான் பெரிய சந்தோஷம். அது பவுலுக்கு தெரியும், பிலிப்பியர்களுக்கு இது எழுதும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அரண்மனை, ராயனுடைய அரண்மனை. ஏன்னா அந்த காலத்துல இருந்த ராயன் யாரு? நீரோ. இன்னைக்கு கூட போய் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கே மிகப்பெரிய சத்ரு, தீங்கு செஞ்ச ஒரு ராயன்லே யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரோ தான் சொல்றேன். மோஸ்ட் வர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு சைக்கோ தான், ஒரு பதவி வெறி பிடிச்சவன். அந்த பதவிக்கு செய்யறதுக்காக என்னன்னா செய்வான். அவங்க அம்மாவே கொண்டுட்டான். அந்த பதவியில் ரொம்ப அது செய்ததுன்னு அவன் அம்மாவே தொல்லை பண்ணதுன்னு கொண்டுட்டான். யாரையோ திருமணம் செய்யணும்னு மனைவியை கொண்டுட்டான். வேற யாரையோ திருமணம் செய்யணும்னு அந்த மாதிரி யாராவது கொண்டுகிட்டே இருப்பான் வழியில வரவங்கள. உடனே பதவியை தக்க வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த ரோம் யாரோ கட்டின இந்த ரோம்ல நான் ஏன் வாழணும்? இந்த அரண்மனை வேற சின்னதாக்குது, எனக்கு பெரிய அரண்மனை வேணும். அதனால இந்த ரோம் என் பேரைத்தான் சுமக்கணும். அதனால இருக்கிற ரோமையும் எரிச்சுட்டான். யோசிச்சு பாருங்களேன், எரிச்சுட்டு திருப்பி கட்டினா கட்டினதா பேர் வரணும்னு இருக்கிற ரோமே எரிச்சுட்டு, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிடில் வாசிச்சுக்கிட்டு பாட்டை பாடிட்டு இருந்தானா, என் பேர் வரணும்னு. என்ன மோசமான ஒரு அரசாங்கம் பாருங்களேன், ராஜா. அது கிறிஸ்து அதை எரிச்சது, யார் எரிச்சாங்கன்னு சொல்லி விட்டுட்டார் ஊருக்கே? கிறிஸ்தவங்க தான் இதை செய்து, கிறிஸ்டியன்ஸ் தான் இதை செய்து, தன்னைத்தானே தேவன் சொல்லி ஒரு ராயனுடைய ஆராதனைன்றது ரொம்ப தீவிரப்பட்டது இவனுடைய ஆட்சிக்கு. இல்லை தான், எல்லாரும் ராயன் ஆராதிக்கணும், இல்லைன்னா எந்த சலுகையும் இல்லை, பிடிச்ச கொன்னே போட்டுருவாங்க. கிறிஸ்தவர்களை ஆராதிக்க மாட்டாத கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமையா அவங்கள டார்ச்சா தன் தோட்டத்துக்கு எரிச்சது, நைட்ல எத்தனையோ பேர் சிலுவையில இயேசு மாதிரி அறிஞ்சது, சிங்கங்கள் வாயில இறையா கொடுத்தது தான் அவனுடைய வரலாறு. வர்ஸ்ட் எனிமி அவன் பாருங்க. பவுல் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிசயமா இருக்கும் பவுல் சொல்லும் போது, அந்த ராயனுடைய வீட்டில், அந்த ராயனுடைய அரண்மனையில், அந்த ராயனை ஆராதிக்கிறத நிராகரித்து இயேசுவை நம்பி சில பேர் சகோதரர்களாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு வாழ்த்துதல் அனுப்புறாங்க, அவங்க உங்களுக்கு வாழ்த்துதல். அவங்க நம்ம குடும்பத்தாரா மாறினாங்க. ஒருவேளை ராயனுடைய வீடுன்னும் போது அவன் சொந்த குடும்ப, பெரிய குடும்பம் இருக்கும் அவனுக்கு, அவன் சொந்த குடும்பத்தில் இருக்கலாம். இல்லைன்னா அவனுடைய அரண்மனையில ரொம்ப முக்கியமான பதவி வைக்கிற பிரபுக்களா இருக்கலாம் இல்லைங்களா, அந்த குடும்பத்தாரா கூட இருக்கலாம். என்ன யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பவுலுடைய சாட்சி நம்ம ஏற்கனவே படுத்தி இருக்கோம், 1 அதிகாரம் 13 வசனத்துல, என்னுடைய சிறை சங்கிலிகள்னால் முழு பிரட்டோரியமே சுவிசேஷத்தை கேட்டுச்சு. அவர்கிட்ட வர சோல்ஜர்ஸ், அவர் இருந்த அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு மத்தியிலேயே அவர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தார், அவ்வளோ சமாதானமா இருந்தார். ஆர்கியாலஜி நோண்டி மண்ணை நோண்டி எடுப்பாங்க. நீரோ காலத்தில் நோண்டி எடுக்கும்போது அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாம் பேரை பார்த்தா அவர் ரோமரா 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. அவங்க பேருந்தெல்லாம் அங்கே வருது. அவங்க பேர் உதாரணத்துக்கு ரோமர் 16 அதிகாரத்தில் ஆம்ப்ளியஸ், அர்பனஸ், ஸ்டாச்சிஸ், ரூஃபஸ், அர்மஸ், ட்ரைஃபோனா, ட்ரைஃபோஸா, இவங்கெல்லாம் ராயனுடைய வீட்டுகளில் இருந்தவங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை கேட்டு நம்பி வந்துட்டாங்க. என்ன, நசரேயனாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆள தன்னுடைய பிசாசனுடைய கோட்டைக்குள்ளேயே நுழைய ஆரம்பிச்சுட்டாருன்றார். அவர் ஊக்கப்படுத்துறாரு அவங்கள. அவங்களா சுவிசேஷம் பரவுது. இதுதான் எழுதுறாரு, ஆ என்னுடைய வீட்டில் நீ ஏன் எழுதணும், அதோட சந்தோஷம் என்ன இருக்க முடியும். அதுதான் சந்தோஷமா அவர் எழுதுறார். இந்த நிருபத்தினுடைய நோக்கமே கீர்த்தியுமே மறந்துடக்கூடாது. என்ன, சுவிசேஷத்துக்காக பாத்திரமா வாழணும். வாழும்போது நம்மளை காணுகிற உலகம் பாதிக்கப்படும், ஆண்டவர் பக்கம் வரும். அவங்களுக்காக பாத்திரமா வாழ்ந்து அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அவங்ககிட்ட பேசும்போது ஆண்டவர் அதை பயன்படுத்தி கொண்டு வர, அது நடந்திருக்கிறத சொல்றாரு அவர். பாருங்களா, உண்மையான சபை, உண்மையான பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ன, வந்தோமா போனோமா ஆராதனை பண்ணுமான்னு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விதத்திலையும் சபையாகவும் ஜபிக்கிறதும் திட்டம் பண்ணுறதும் வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் திட்டம் பண்ணணும், எப்படியாவது அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன், எப்படியாவது சுவிசேஷம் மற்ற அவங்களுக்கு தெரிய முடியுமா, இந்த மாடர்ன் ராயனுடைய வீடுகளுக்குள்ளே சுவிசேஷம் போக முடியுமான்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. அவங்களுக்கு எப்பப்பாரு புதுசாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, வறுக்கணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வரலன்னா ரொம்ப வேதனையோடு பாரத்தோடு ஜபிப்பாங்க. அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஏழாவது கடைசி குணம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ன, ஏழாவது அது கடைசி வசனத்தை படிங்க.
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.
ஒரு கடைசி ஒரு பெனிடிக்ஷன், கடைசி ஆசீர்வாதம். இது குட்பை சொல்றதை விட அதிகமானது. இது ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் சொல்லுவார். எடுத்து பாருங்க, அவர் எழுதின எல்லா நிருபத்திலையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஏன், நிருபம் முடிஞ்சிடும். நிருபம் இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் நம்ம தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை, கிருபை தேவை, கிருபை தேவை. அந்த கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோ வந்திருக்க முடியாது, நம்பியோ இருந்திருக்க முடியாது. அந்த கிருபை இல்லாமல் நம்ம விசுவ பரிசுத்த வாழ்க்கையில் வளரவும் முடியாது. பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கிருபை தான் நமக்கு தேவை இல்லைங்களா. அது இல்லைன்னா நம்ம நிர்மூலம், ஒரு பாட்டு வருதே, நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நம்ம நிர்மூலம் ஆயிருப்போம், அது நிர்மூலம் ஆகாமல் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்னங்க, கிருபை. இம்மட்டும் காத்ததுவே கிருபை, அதுதாங்க நமக்கு தேவை. கிருபை ஆண் நம்ம வாழ்க்கை நடத்தப்படுறது, காக்கப்படுறது, பலப்படுறது, பரிசுத்தமாகிறது, தொடர்ந்து மன்னிப்பு கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிருபையை கொடுத்து தான் நம்ம கிருபை தேவை. இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையின்னு ஆரம்பித்தார். இப்போ முடிக்கும் போது கிருபையோடு முடிக்கிறார், ஃபுல் சர்க்கிள். நான் சொன்ன மாதிரி எல்லா நிருபமும் இதில் தான் முடிப்பார். இதான் தேவை, ஏசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடுன்னு வருது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற டிரான்ஸ்லேஷன்ஸில் உங்கள் ஆவியோடு இருப்பதாக, உங்கள் ஆவியோடு. ஏன், கிருபை நம் ஆவிக்கு மிகப்பெரிய தேவை. கிருபை நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் காரணம், ஒரு தீட்டுப்படுகிற கலங்கி போகிற ஆவி தான் இல்லைங்களா. வெளியில் என்ன இருந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும். ஆவி கலங்கி போச்சு, ஆவி உடஞ்சி போச்சு, ஆவி தீட்டுப்பட்டுருச்சுன்னா அது சமாளிக்க முடியாது. வெளியில் என்ன இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், ஆவி உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான், சோர்வு, அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. சில நேரங்களில் கசப்பில், கோபத்தில், இச்சையில், பொருளாசையில், துர்குணத்தில், பொறாமையில் நம்ம ஆவியை நம்ம தீட்டு தான் படுத்திக்கிறோம். அது குற்றத்தில் விழுந்துடுறோம். கடவுளுடைய காட்சி, அன்பு காட்சி, உணர்வு போயிடுது. சமாதானம் இல்லை, ஒரு புயலே அடிக்குது மனசுக்குள்ள. நிம்மதி இல்லை, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கே நமக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ சோர்வு தான். அதுலேருந்து தூக்குற ஒரே காரியம் என்ன, தூக்கி புதுப்பித்து நம்மளை வாழ வைக்கிறது என்ன தெரியுமா, நம்மளை மன்னித்து நம்மளை உதவி செய்கிற கிருபை, சகாயம் செய்யும் கிருபை. அந்த கிருபை எப்பவும் தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு மணியும் தேவை. நம்முடைய தகுதியை பொறுத்து அந்த கிருபை கொடுக்குறது. கிருபைக்கு பேர என்ன, அன்மெரிட்டட் ஃபேவர். ஆண்டவருடைய தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கறது தான் கிருபை. ஆண்டவரே என் தகுதியில நான் வர முடியாது, தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு கிருபை தேவை, அதை கொடுங்க ஆண்டவரே. அந்த கிருபையில தான் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானத்தோடு எல்லா மனிதர்களோடு, அந்த கிருபை நம்ம மனசுல இருந்து சமாதானம் இருக்கும்போது, கவலை இல்லாமல் இருக்கும்போது தான் மற்றவர்களோடு சாந்தமா வாழ முடியும். அதுக்கு தான் கர்த்தராகிய, யாருடைய கிருபை இது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மீண்டும் வந்துட்டாரா, அவர் தாங்க கதாநாயகன், அவர் தான் தீம். 40 தடவை இந்த அதிகாரங்களை யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல இருந்தே நான் இயேசு கிறிஸ்து உடைய அடிமை, இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க பரிசுத்தவான்கள், என்னுடைய சங்கிலிகள், என்னுடைய கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்துக்காக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் செத்தா இயேசுவோடு நான் இருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியான சிந்தனையோடு மனத்தாழ்மையோடு வாழணும்னா கிறிஸ்துவில் இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா நாவுகளும் கிறிஸ்து என்று அவர் அறிக்கையிடும். உண்மையான விசுவாசியுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துக்குள்ள கலி கூறுகிறவன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பை என்று எண்ணுகிறேன். எதனால, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. என் வாழ்க்கையின் வேட்டை, என் வாழ்க்கையின் நோக்கம் கிறிஸ்து. அவரை நான் அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் பங்கு எனக்கு வேண்டும். உண்மையான விசுவாசிகளுடைய குடியிருப்போ பரலோகத்தில். அங்கிருந்து ஒரு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். பாருங்களேன், எனக்கு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம், தேவனுடைய சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ள என்னை காத்து கொள்ளும். எல்லா விசுவாசி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி, கடைசியில இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக. முழு வாழ்க்கையே கிறிஸ்து. கிறிஸ்துவால் அழைக்கப்படுறது, கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படுறது, கிறிஸ்துவுடைய சிந்தனையோடு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்து மாதிரி மாற, கிறிஸ்துவோடு இருக்க, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் இந்த நிருபமே. பாருங்களேன், அதெல்லாம் முடிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆகவே இந்த பகுதியில் என்ன படிச்சு முடிக்கிறோம், ஒரு ஆராதனை பார்க்கிறோம். பக்தி பரவச ஆராதனை இல்லைங்களா, உண்மையான ஆராதனை. சத்தியத்துக்கு ஒரு வெளிப்பு ரெஸ்பான்ஸாக வருகிறது தான் உண்மையான ஆராதனை. அந்த பரிசுத்தவான்களுடைய 7 குணங்களை, ஐக்கியத்தினுடைய 7 குணங்கள் எல்லாரையும் உள்ளடக்கியது. அது பரிசுத்தமானது, அது கிறிஸ்துவ மையமாக கொண்டது, அது ஒரு குடும்பம், அது ஆதரவு அளிக்கிற குடும்பம், அவங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம் சுவிசேஷம் பரவுதல், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில வளர்ற ஒரு கூட்டம். அது வளர்ற ஒரு கூட்டம், அது நிற்கிறதும் வளர்றதும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில. ஒரு ஹிஸ்டாரியன் 1st century சபையை பற்றி இப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன், உலகம் காணாத ஒரு அதிசயம். உலகத்தை 1st century மிகவும் தீவிரமாக பாதித்த ஒரு ஃபினாமினா, ஒரு அது அற்புதம் என்னன்னா, எல்லா வாழ்க்கையில் எல்லா விதங்களான மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருவரை நேசித்து, ஒருவரை சேவித்து, ஒருவர் மேல் அக்கறையா இருந்து ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி, அந்த கூட்டத்தில் அடிமைகளும் இருக்கிறாங்க, சுதந்திரவாதிகளும் இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க, ரோம குடிமக்களும் ரோம அடிமைகளும் இருக்கிறாங்க, படித்தவங்களும் படிக்காதவங்களும் எல்லாம். உலகமே இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை வரலாற்றிலேயே காணாத ஒரு அற்புத அதிசயம். எல்லோரும் விளக்க முடியாத அன்பின் பந்தத்தில் இணைந்து ஒத்துமையா இருக்கிறத உலக பார்த்ததுனால இந்த மக்கள் தான் இதுவரைக்கும் வரலாற்றினால் அளிக்க முடியாத ஒரு பாதிப்பை உலக வரலாற்றில் அவர்கள் செய்து முடித்தார்கள். அதான் அங்க பரிசுத்தவானுடைய ஐக்கியம். அப்படிப்பட்ட ஐக்கியமா நம்மள ஒரு பெரிய வரலாற்றில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போலாம். இப்படி ஒரு ஐக்கியமா மாறணும். ஓகே, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் பயன்பாடு இல்லாமல் எப்படி முடிக்க முடியும் இல்லைங்களா, ப்ராக்டிக்கலாக என்னென்னவோ சொன்னீங்க மேலே கீழே, எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக, நாளைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னா, 3 காரியம், 3 பயன்பாடு. 1, வாழ்த்துதலை பற்றி பயன்பாடு. வாழ்த்துதல் இல்லைங்களா, இங்கே இருக்கிற எத்தனையோ நீங்கள் பேர் கிறிஸ்துவை இன்னும் நம்பாமல் இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி இந்த நிருபம் 1.5 வருஷம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நீ இன்னும் நம்பாமல் இருந்தீங்கன்னா நான் காலைல யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நாலு பெரிய சோர்வு உள்ளுக்குள்ள, எத்தனையோ வியாதங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ போராட்டங்கள். அது இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை இல்லாமல் எப்படிங்க அவிசுவாசிங்க வாழ்றாங்க? பாவ உலகம், மனசு, உலகம், பிசாசு எல்லாம் பைத்தியமே பிடிச்சிடாது ஒரு மனுஷனுக்கு. ஒரு சோர்வுகள், ஒரு கஷ்டம், உள்ள பொருளாசை, பாவம், இருதயம், என்ன ஒரு வாழ்க்கை, எவ்வளோ வியாகுலம், ஒரு புயல் மாதிரி வெளியில் அமைதியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, உள்ளுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு தெரியல. உங்களுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை. அந்த கிருபை இந்த நிருபம் முடியும் போதும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு இயேசுவை நீங்கள் நம்பி, உங்கள் பாவத்திலேருந்து திரும்பி இயேசுவை நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிருபை கிடைக்கும் போது மனசு தெரியும், இது வரைக்கும் அனுபவிக்காத நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், பரலோகமே வந்து இறங்கி மனசில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஆனந்தம். அது ஏங்க இன்னும் தள்ளி போடுறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையை பெறுங்க. அதுதாங்க உங்களுக்கு தேவை, எல்லாத்த விட தேவை இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை. அது இன்னைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா. ஒருவேளை நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா, ஆண்டவரை நம்பி இருந்தீங்கன்னா, இன்னும் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உங்களை இணைச்சிக்கிட்டீங்களா? ஒரு சர்ச் மெம்பராக நீங்கள் மாறியிருக்கீங்களா? அதை நீங்கள் செய்யலைன்னா அது செய்யணும், ஓகே? ஏன்னா இயேசுவை நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்குது இது இல்லை, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மளும் ஒருத்தராக இருக்கலாம். அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சரிங்க நான் மெம்பர் ஆயிட்டேன்றதோடு நீங்கள் நிற்கிறது இல்லை, அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அனுபவிக்கிறதுனா என்ன? சர்ச்சுக்கு வந்தோமா, முடிஞ்சதா, மூட்டையை கட்டணுமா, ஓடணுமான்னு இருக்கிறது இல்லை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அங்கே சபை முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரோடு உறவாடி பேசி என்னை பற்றி அவங்க சில பேருக்கு தெரிஞ்சு வைக்க, என் பிரச்சனைகளை, என் ஜப தேவைகளை தெரிஞ்சு வைக்கிறதுக்கும், அவங்களுடைய கஷ்டங்களை அறிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு உறவாடுறது ஐக்கியம். அந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கா? உறவாட கற்றுக்கணுமே. பராமரிப்பு உங்களை ஏன் இந்த சபையில் தான் கொண்டு வந்து வச்சுருக்குன்னா, உங்களுக்கு ஆவியானவர் ஒரு வரத்தை கொடுத்து உங்கள் மூலமாக இந்த சபையை கட்டணும்னு வச்சுருக்காரு. நீங்கள் வந்து வந்து போயிட்டு இருந்தால் அவங்க ஊழியத்தையே செய்யாமல் போகிறீங்களே, ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு போறீங்களே, நீங்க எப்படி வளர முடியும்? ஒருத்தர் ஒருத்தர் கட்டணுமே. எந்த சர்ச்சும் பர்ஃபெக்ட் இல்லைண்ணா. இல்லைங்க நான் ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது கோவம் வரப்போகுது, இல்லை அவங்க சொல்ல போய் எனக்கு எது கோவம் வரப்போகுது, இப்படியே எத்தனை ஒரு தொட்டும் தொடாம எப்படி ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்போதான் கத்துக்க போறோம்? நம்ம கத்துக்கணும் இல்லையா? நம்ம அது சபையில தானே கத்துக்கணும். அது கற்றுக்கலன்னா ஒரு சரியான மனைவியாக, புருஷனாக, அப்பாவாக, அம்மாவாக நம்மளால் நடந்துக்க கூட முடியாது. வீட்லேயே எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் தட்டும் தொடாம சொல்லதும் சொல்கிறது என்னன்னு ஓ சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த முதிர்ச்சியும் அந்த வளர்ச்சியும் உறவுல கான்ஃப்ளிக்ட் மேனேஜ் அதெல்லாம் சபையில் தாங்க பயிற்சி எடுத்து கற்றுக்குறோம். அப்படிலாம் வளர்ந்து நாங்கள் ஆரம்பத்தில் அவ்வளோ கற்றுட்டு அடிபட்டு அவங்களுக்கு சொல்லி நான் சொல்லி சண்டை ஆகி நான் அதை கற்றுக்கிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் சபையில் தான் தொட்டும் தொடாம இப்படியே நான் இருப்பேன். அப்பயாம் 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தால் அப்படியே தான் அப்படியே இருந்துருது. எப்போ நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க? அதெல்லாம் ஆரம்பிக்கிறது எங்கே தெரியுங்களா? நல்ல உறவுங்க எப்படிங்க ஆரம்பிக்கிறது? வாழ்த்ததில் தான் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? பக்கத்து விட்டு போயிட்டே வந்துட்டு இருப்பார், போயிட்டே வந்துட்டு இருப்பார். நம்மளும் பேசுறதுல அவரும் பேசுறதுல மூஞ்சி. ஆனால் வாழ்த்த ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? உறவு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இந்த வசனத்து மூணு வசனத்தில் மூணு வாட்டி கீ கமாண்ட் என்ன? வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இது ஒரு கிறிஸ்தவ கடமையாக பவுல் இங்க ஊர்ஜிதப்படுத்துற. கிறிஸ்தவர்களாக பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரை வாழ்த்த வேண்டும். நம்முடைய பிரியத்தையும் நம்முடைய அக்கறையும், அவங்க மேல ஒரு அக்கறையா இருக்கிறோன்றத ரொம்ப வாயில மூடிக்கிட்டு இருந்தா இல்ல, நம்ம வாயை திறந்து சொல்லணும், அதை வெளிப்படுத்தணும். அது எப்படி சொல்றீங்களோ பரவாயில்ல. அது பாருங்களேன், ஒரு 20வது வசனத்தில் ஒரு கட்டளையாக கொடுத்தது மாத்திரம், அதுக்கு 2 உதாரணங்களும் கொடுக்குற. எங்கேயோ இருக்கிற என்னோட இருக்கிற சகோதரங்களை வாழ்த்துறாங்க. நீங்க எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? ரோமர்ல இருக்கிறவங்க இல்லை, அவங்க வாழ்த்துவாங்க. அங்க இருக்கிறவங்க, ரோமர்ல இருக்கிறவங்க, ராயனுடைய வீட்டில் இருக்கிறவங்க, புதுசாக வந்தாங்க, அவங்களே உங்களை வாழ்த்துறாங்க. ஏன்? உங்க மேல அக்கறை அவங்களுக்கு. எந்த சபையிலையும் ஒரு எல்லாம் மிக்ஸ் ஆன ஜனங்க தான் நம்ம சபையில் இருக்கிற மாதிரி. பிலிப்பியர் சபையிலையும் இருந்திருப்பாங்க, எல்லா சபையிலையும் இருப்பாங்க. எப்படி? சில பேர் வந்து ஒரு 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 சமூக ஒரு அவுட் கோயிங் பண்ணுவாங்க, ஒரு சோஷியலா இயல்புள்ளவங்க, ஒரு மக்களோடு பழகி. சில பேர் இருப்பாங்க யாருமே தெரியாமல் இருக்கட்டும், ரெண்டு நிமிஷம் அவங்களுக்கு கொடுங்க, அங்க போய் பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல குடும்ப ஆளுங்க மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பழகிற ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு அவுட் கோயிங். சில பேர் பார்த்தா ஜனங்களை பார்த்தாவே அவங்களுக்கு வேர்த்து கொட்டும், பிபி எல்லாம் ஜாஸ்தியாகும், டென்ஷன், யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க, ஒரு த்ரெட்டன்டு பை பீப்புள்னு வாங்க, ஒரு பயம் ஏற்படும், ஒரு ஜனங்களை பார்த்தா ஒரு கஷ்டம், ஒரு ஷை, ஒரு கூச்ச சபாவம், டென்ஷன். அந்த மாதிரி சிலப்பேர் சபையிலே இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பவுல் அறிஞ்சிருந்தோம், எல்லோரும் நீங்கள் வாழ்த்த வேண்டும்னு ஒரு கிறிஸ்தவ கடமையை ஏன் போடுறாரு, ஏன் போடுறாருன்னா, நம்ம யாருமே அதை எக்ஸ்கியூஸாக பண்ணாமல் இதை கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைங்க, நான் வாழ்த்துற டைப் இல்லைங்க, நான் அமைதியெல்லாம் இருக்கிற டைப் இல்லைங்களா, நான் வாழ்த்துற டைப் இல்லை. நீங்கள் எந்த டைப் இருந்தாலும் சரி, நீ இயேசுவுடைய விசுவாசியாக இருந்தால் பைபிள் டைப்பாக நீ மாறிடணும். பைபிள் டைப்பாக மாறு, பைபிள் டைப் என்ன, வாழ்த்துற டைப், அந்த டைப்பாக நீ மாறணும். உன்னுடைய இயற்கையான இயல்பான குணங்கள், பிறவி குணங்களையும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு விட்டுறதில் ஒரு விசுவாசினா என்ன, எனக்கு பிடிச்சது தான் செய்வேன், நான் என்ன யாரும் மாற்றக்கூடாதுன்னு இல்லை, பிறவி குணமா ரத்தத்தில் கலந்த குணமா இருந்தாலும் அது வேத வசனத்துக்கு கட்டுப்பட்டு நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்பேன்றதானே விசுவாசி. பாருங்களேன், பைபிள் டைப்பா நம்ம மாறணும். நீங்க என்ன கூச்சமா இருந்தாலும் சரி, பிரச்சனை என்ன, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆண்டவர் கட்டளைட்டு இருக்காரு, அது செய்வியா கீழ்படிவியா கீழ்படியிலையா, ஒரு கிறிஸ்தவ கடமை. உன் சகோதரங்களுக்கு சகோதரிகளுக்கு அவங்க மேல இருக்கிற பிரியம் அக்கறையை நீ வெளிப்படுத்தணும். நீ எப்போ பாரு அவங்ககிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருந்தா, நான் வாய் முடிட்டு அப்படியே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அப்படி தெரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ சொல்லணும்ன்ற வாழ்த்தம், கிரீட். நான் நம்ம சபைக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணட்டுங்களா, சில பேர் நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரே ஓட்டம் ஓடிடுது, அது ஏன் ஓடுவீங்களே, என்ன இந்த ஃப்ளைட்டு பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் முடிஞ்ச உடனே ஓடிடுது. ஏன் அப்படி போகிறீங்க, சர்வீஸ் முடிஞ்ச உடனே எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை, மற்றவங்களை வாழ்த்திட்டு போகணுமே, எவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகிட போகிறதில்ல, ரெண்டு பேரும் வேறு வாழ்த்திட்டு போகணுமே, அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. இந்த கட்டளைக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறது சரியாக உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார், வாழ்த்தணும், எல்லா பரிசுத்தவான்களும் வாழ்த்தணும்னு இருக்காரு, நீங்கள் என்ன வாழ்த்தாமல் போகிறீங்களே, கரெக்டாக நீங்கள் செய்கிறது தப்பு இல்லையா, ஆண்டவர் வசனத்தின்படி உங்கள் மனசாட்சிக்கே நான் விடுறேன், அதை மாற்றிக்கணும் இல்லையா நீங்கள், இல்லைங்க அந்த டைப் இல்லை, பைபிள் டைப்பாக மாறணும் நீங்கள். அதனால பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாரையும் வாழ்த்தணும்னா நம்ம சாயந்தரம் தான் ஒருத்தரும் வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா, எல்லாரையும் வாழ்த்து, ஆண்டவர் ஒரு ரீசனபிள் தான், ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் நான் எல்லாரையும் வாழ்த்தி முடிச்சிருப்பேன். இந்த வாரத்தில் இந்த அஞ்சு பேரை வாழ்த்துனேன்னா அடுத்த வாரம் அந்த பிரதர்ஸ் எல்லாரையும் வாழ்த்தேன், அடுத்த வாரம் இந்த ஒரு மாதத்தில் எல்லாரையும் முடிச்சிருப்பேன். எல்லோரையும் வாழ்த்தணும் தான் கடமை, எல்லோரையும் வாழ்த்துங்க. பாருங்களேன், அதை நம்ம செய்யும், ஹலோ, கை கொடுக்கறது ஒரு வாழ்த்துதல் தான், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது ஒரு வாழ்த்துதல் தான், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது நமக்கு எப்படியோ, அதை நான் இதுதான் சொல்லணும்னு சொல்லலை உங்களுக்கு, நான் பிரைஸ் தல் ஆடணுண்டி ஆரம்பிச்சிடாதீங்க, ஓகே, என்னன்னா உங்கள் வாழ்த்துதல நீங்கள் செறிவிக்கலாம். இன்னும் சில பேர் எப்படின்னா, உடனே ஓடுறது மாதிரி இல்லை, நீங்கள் நிற்பீங்க ஆனால் மூளையில் நிற்பீங்க, எல்லாரும் வந்து என்ன வாழ்த்தும், நானும் இந்த மூளையில் உட்காந்துருப்பேன், யார் அப்படியே சொல்கிறார் பவுலு, நீங்கள் அங்கேயே நில்லுங்கள், உங்களை வந்து எல்லோரும் வாழ்த்த வேண்டும் அப்படியே சொல்ல இல்லையே, எல்லோரையும் வாழ்த்துங்க, யூ டேக் த இனிஷியேட், நீ போய் வாழ்த்து, நீ போய் பேசு, நீ போய் சொல்லு, அதானே இனிஷியேட்டிவ். பாருங்களேன், நீங்கள் வாழ்த்துங்க, நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கணுன்றாரு. சில பேர் சிந்தைக்கு யோதியாக இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, எப்படிங்க வாழ்த்துறது, ஒரு வெறுப்பு வாழ்த்துக்கிட்டோம், அவங்க வாழ்த்தும் போது அவங்க ஒருத்தர் வாழ்த்த வந்தால் இன்னொருத்தருடைய வேண்டா வெறுப்பம் ஹலோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டா போகிறது, ஒரு வேண்டா வெறுப்பம் அப்படியே ஒரு நம்ம படி தான், ஒருத்தர் ஏறினா ஒருத்தர் வர முடியாது இல்லைங்களா, ஒருத்தர் யோதியா இப்படி மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க, சிந்தைக்கு கீழே போகுது, ரெண்டு பேரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துறீங்களா, இல்லை ஐயோ மாட்டிக்கிட்டோமே அவங்க வந்துட்டோன்னு பின்னாடி வந்துடுறீங்களா, இல்லை போய் ஏதாவது யாருக்காவது அப்படி உங்களுக்கு ஃபீலிங் ஆகுதா யோசிச்சு பாருங்க, அவங்க வரும்போது நம்ம முன்னாடி போகக்கூடாதுன்னு ஃபீலிங் இருந்துச்சுன்னா உடனே அதை சரி பண்ணணும், அது நல்லதில்லை, பெரிய ஆபத்தில் போய் முடியும் சபைக்கு. யோதியா சிந்தக்கி நான் ஞாபகம் இருக்கா, அந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் படித்தோம், அதை எப்படியாவது மாற்றிக்க பார்க்கணும், என்னென்ன செய்யணும்னு பார்த்து படித்தோம், அதை மாற்றிக்கணும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து சபைக்கு வரும்னு படிச்சுக்கிட்டோம். எல்லோரும் எல்லாரையும் வாழ்த்துக்கிற ஒரு மனநிலைமையில் ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம வாழணும்னு விரும்புகிறார், எல்லோரையும் வாழ்த்துங்க. ஒருவேளை என்கிட்டையும் தப்பு இருக்கலாம், நானும் அதை படிச்சுட்டு வரேன், இனிமேல் எல்லாம் முடித்த பிறகு அங்கே நின்று எல்லாரையும் வாழ்த்தாமல் நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறது, ஓகே, நீங்கள் என்னை வாழ்த்தாமல் போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் தான் பண்ண போகிறேன். ஓகே, ரெண்டாவது பாடம் இதுலேருந்து நம்ம படிக்கிற பாடம், எல்லோரையும் வாழ்த்துங்கன்றது மாத்திரம் இல்லை, ஒரு உலகளாவிய சபையினுடைய உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு லோக்கல் சர்ச் தான், ஆனால் லோக்கல் சர்ச்சே எல்லாம் இல்லையா? இயேசு இந்த உலகத்தில் மற்ற சபைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு, யூனிவர்சல் சர்ச்சுன்னு இருக்கு. அந்த சர்ச்சுடைய உணர்வோடு நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஏங்க பவுல் ரோமரில் இருக்கிறவங்க பிலிப்பியர் இவங்களை அவங்கள வாழ்த்துடுறாங்கன்னு ஏன் அவர் எழுதணும்? ஏன்னா நீங்க மட்டும்தான் சபை இல்லை, உலகளாவிய விதத்தில் இயேசு கட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த சபைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லுறவு, ஒரு ஐக்கியம் இருக்கணும். அந்த யூனிவர்சல் சபையோடு நீங்களும் இணைந்திருக்கிறீங்கன்ற ஒரு, நீங்கள்லாம் ஒரே குடும்பம்ன்ற உணர்வோடு நாங்கள் நடந்துக்கணும், வாழ்த்துதல் ஒருத்தர் ஒருத்தர் நன்மைகளை கஷ்டங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற உணர்வு ஏற்படுத்துறாரு. இங்க நம்ம அதை செய்யறோமா? நம்ம ஏன் நீங்க யோசிக்கலாம், ஏங்க நியூசிலாந்து சபைக்காக ஜபிக்கிறோம், சென்னை சபை, மதுரை சபை, வீரியபாளைய சபை, அங்க போனதா இல்லை, அவங்கள பார்த்ததா இல்லை, அவங்க எப்படி நடக்கிறாங்க முடிஞ்சு கூட தெரியாது, ஏன் ஜபிக்கிறோம் நம்ம? அது என்ன ஒரு சடங்கா? நோ, இந்த பகுதி நமக்கு அருமையாக காட்டுதே ஏன் நம்ம உலகளாவிய யூனிவர்சல் சர்ச் சென்ஸ் நமக்கு இருக்கணும். இந்த நம்ம சபை ஒண்டி சபை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சபைகளை இயேசு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அவங்க எல்லோருடைய குடும்பத்தில் ஒன்று ரெண்டு நமக்கு தெரியுது, தெரியும் போது அவங்கள பற்றி அறிஞ்சு, நான் இப்போது நியூசிலாண்டில், மதுரையில், சென்னையில் எல்லா ஜப தேவைகளையும் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் ரொம்ப ஜென்ரலாக உங்களுக்காக ஜபம் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவைகள் இருக்கு சொல்லுங்கள், அது சொல்லி டீக்கன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக நம்ம ஜாம் பண்ணோம். நம்ம மாத்திரம் இல்லை, எல்லாரும் சபை தான் இல்லை. அதுக்கு அருமையான உதாரணம் இங்கே வருகிறது பாருங்கள். அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை நம்ம எப்படியாவது வெளிப்படுத்தி ஆழப்படுத்திக்கணும். நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது செய்யலாம் இல்லைங்களா? மற்ற சபைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஏதாவது முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? அவங்ககிட்ட கனெக்ஷன் வச்சுக்க முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, அவங்க தேவைகள் என்னன்னு, அதெல்லாம் நம்ம செய்கிற ஒரு கடமை இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த பகுதி நம்ம காட்டுதே நம்ம அருமையாக செய்யலாம். இப்போ ஏன்னா தேவானந்த் பிரதர் வந்து மதுரைக்கு போகிறாரு, பெங்களூருக்கு வர்றார், அவர் ஒரு அருமையான ஊழியத்தை கொடுத்து மதுரை சபைக்கும் நம்ம சபைக்கும் இருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் அவர் மூலமாக வளர்த்துக்க முடியாதா? அவருக்கு அது ஒரு மினிஸ்ட்ரியாக போயிருமே. வீரியபாளையத்துக்கு அருள்தாஸ் குடும்பம் அவங்க போயிட்டு போயிட்டு வராங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஒரு உறவை வளர்த்துக்க முடியுமே இல்லைங்களா? அவர் எப்பாஃப்ரிடஸ் அமுச்சு இது பண்ண மாதிரி சென்னை சபைக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பணும். காலையில் கம்ரான் யூஎஸ் சபையிலேருந்து அவர் வந்து அட்டன் பண்ணார் சர்ச்சில், எனக்கு கொஞ்சம் புக்ஸ் கூட அழகு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க சபையுடைய அக்கறையோ அன்பு, ஏன் அவ்வளோ விலை கொடுத்து புக்ஸ் இதெல்லாம் இங்கே கிடைக்க கூட கிடைக்காது, எனக்காக வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் நம்ம சபை மேலே இருக்கிற அக்கறை, அந்த பாஸ்ட் ஒழுங்காக படித்து சத்தியத்தில் வந்தால் தானே அந்த சபைக்கு நல்லா பிரயோஜனப்படும். இவ்வளோ செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஊரில் வாங்கினா எவ்வளோ தௌசண்ட்ஸ் போகும், அதை வாங்கி அனுப்புகிறாங்க. ஏன் இதெல்லாம் அக்கறைங்க, யூனிவர்சல் சர்ச். கடைசியாக ஒரே ஒரு பாடத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பகுதி நமக்கு சுவிசேஷத்தின் மேலே ஒரு புத்துணர்ச்சியான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தணும். ஏங்க இந்த உலகத்திலேயே இந்த மோசமான எதிர்க்கிற ராஜா அரசாங்கம்னா நீரோ, அந்நிய ஆராதனை விக்கிற ஆராதனையுடைய தீவிரமான உருவம் எடுத்தது அவனுடைய காலத்தில். அவன் ஆராதிக்கிறவங்கள சும்மாவே விட மாட்டான், சித்திரவதை பண்ணுவான். அந்த டைமில் இந்த சுவிசேஷம் அவன் நகரத்தை மாத்திரம் இல்லை, அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவன் வீட்டு குடும்பத்திலேயே சில பேர் இயேசுக்கிட்ட கொண்டு வந்திருக்குன்னா சுவிசேஷத்தினுடைய வல்லமை. நம்ம என்ன எதிர்ப்பு கிதிர்ப்புன்றோம், அந்த கட்சி இந்த கட்சி அவங்க, இதை விட ராயனுடைய எதிர்ப்பு என்னங்க இருக்க முடியும்? உண்மைதான், நமக்கு எதிர்ப்புகள் சில நேரங்களில் வரலாம், ஆனால் இந்த பகுதி நமக்கு பாருங்களேன், ராயனுடைய வீட்டிலருந்தே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே. சுவிசேஷத்தின் மேலே நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் புதுப்பிக்கணும் இந்த பகுதி. நம்ம கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சுவிசேஷத்தை ஆண்டவருடைய உதவியில் ஷேர் பண்ணோன்னா ஆண்டவர் நிச்சயமாக மக்களை கொண்டு வருவார். அதுக்கு சாட்சி இங்கே வருது பாருங்களா, எத்தனை தடைகள். ராயனுடைய வீடுன்னு நீங்கள் படிக்கும்போது உங்கள் தெருவில் இருக்கிற வீடுங்களை பற்றி யோசிக்கலாம். எத்தனையோ மூட நம்பிக்கை, எத்தனையோ விக்கிற ஆராதனை இருக்கே, அவங்க வரவே முடியாது போல இருக்கே அப்படின்னு நீங்கள் சோரம் படையும் போகலாம். ஏன் சில நேரங்கள் நம்ம சொந்த வீட்லேயே இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது போல இருக்கேன்னு. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷம், த காஸ்பிள் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன். சுவிசேஷம் தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கு, ஒரு டைனமைட்டுங்க. எந்த ராயனுடைய வீட்டு கதவையும் எந்த ராயனுடைய இருதயத்தையும் உடைச்சி ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வரக்கூடிய வல்லம். அது மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு காஸ்பிள் மேலே இல்லைங்களா? அதுக்காக வாழணும், அதை நான் பகிர்ந்து கொள்ள, அதை அறிவிக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தணுமே. அது எந்த வீடு ராயனா இருக்கட்டும், ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. யாரும் வரமாட்டாங்க நம்ப மாட்டாங்கன்னு இல்லை. சுவிசேஷம் பவர்ஃபுல்லுங்க. நம்முடைய உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, காலேஜில், ஃப்ரெண்ட்ஸில், ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லா நம்ம டெய்லி உறவாடுற எல்லா மக்கள்கிட்டையும் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். சபையாக தொடர்ந்து அவங்க ராயனுடைய கதவுகளை உடைய ஆண்டவரேன், இந்த குடும்பத்திலேருந்து வரட்டும் ஆண்டவரேன். கடவுள் இந்த மாடர்ன் ராயனுடைய வீடுங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வரும்போது சில பிராமின்ஸ்லேருந்து, முஸ்லீம்ஸ்லேருந்து, அந்த இதுலேருந்து, பிஜேபி கூட்டத்திலேருந்துலாம் இயேசுக்கிட்ட வரும்போது அதானுங்க அவருடைய கிருபைக்கு சின்னம். அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கார். அவர் செய்ய முடியும். சுவிசேஷன் மேலே நம்பிக்கை ஆண்டவர் நம்ம கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணு.